மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 31-32 வாசிக்க கேட்போம்.
தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான்.
ஒரு கேள்வியோடு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி இதை சொல்லலாம். கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க டைவர்ஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே. வேற யாராவது பண்ணக்கூடாதுன்னு யாராவது இருக்கீங்களா? இவங்களோடு ஒத்துக்காத ஒரு கூட்டம். ஓகே, எல்லாரும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சரி. ஆனா இதுல பார்த்தா நிறைய குழம்பி போன ஒரு கூட்டம் இருக்கு, நிறைய குழப்பம் பாத்தீங்கன்னா, பல பிரிவினைகள் இருக்கு. சில பேர் வந்து எந்த காரணத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் அது என்னவா தான் இருந்தாலும் சரி டைவர்ஸ்ன்றது கிறிஸ்டியன்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் வந்து, ஆமா சில காரணங்களுக்கு டைவர்ஸ் பண்ணலாம், ஆனா பண்ணிட்ட பிறகு நீ திருப்பியும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, நீ என்ன நினைச்சாலும் டைவர்ஸ் உடனே டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு தயங்காதே, உடனே டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பும் நினைக்கிறவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பல கூட்டங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பைபிள் டைவர்ஸ பத்தி என்ன சொல்லுதுன்றத சரியா அறிஞ்சிக்காததுனால மக்கள் இல்லைங்களா, அதை பத்தி சரியான டீச்சிங் கூட இருக்கிறது இல்லை. நம்ம படிச்சுட்டு வர மல பிரசங்கத்தில் ஆண்டவர் அதுக்கு தெளிவான டீச்சிங் நம்மளுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதை பத்தி நம்ம படிச்சுக்கணும் இல்லைங்களா, அதை நம்ம படிச்சுக்கும்படிக்கு நம்ம இன்னைக்கு அதை பார்ப்போம். இது வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்ம மல பிரசங்கத்தில் பல காரியங்களை அவர் சொல்லி 17 பார்த்துட்டு வந்தோம்னா, அவருடைய வேதத்தின் அதிகாரத்தன்மையை, போதுமான தன்மையை, எல்லா காலத்துக்கு உரிய தன்மையை அவர் பேசிட்டு வர்றார். அவருடைய நியாயப்பிரமாணம் எல்லா காலத்துக்கும் பொருந்தினதுன்றத பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் 6 உதாரணங்களை அவர் கொடுக்கிறார். 6 உதாரணங்கள் என்ன, எதுக்கு உதாரணங்கள்? அவர் வேதம் எவ்வளவு வல்லமையானது, அதை வந்து பாரம்பரிய கட்டுகளினால் எவ்வளோ அதை தவறா விளக்கம் கொடுத்து அதை கெடுத்துட்டாங்கன்றத அவருடைய தவறான விளக்கத்தை அது தவறுன்னு காமிச்சு நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு வர்றார். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், 21-25 6வது கற்பனைக்கு விளக்கத்தை பார்த்தோம் இல்லைங்களா. 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னும் போது இருதயத்தை காணுகிற தேவன் வெளிப்பிரகாரமா ஒண்டி நம்ம கொலை செய்யாம இருந்தா அவர் அக்கறையா இல்லை, அவர் இருதயத்திலிருந்து வருகிற கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஆகவே நாம் கோவப்பட்டாவது இல்ல கோபத்தின் அடுத்த விளைவாக ஒரு வெறுப்பா மத்தவங்களை பேசுகிறதாவது இல்ல அது அடுத்த அந்த வெறுப்பு வார்த்தை தாண்டி மற்றவங்களை சபித்து அவர்களை நியாயம் கண்டித்து ஆக்கினை தீர்க்கிற அளவுக்கு வார்த்தைகளை பேசுனா அது கொலைக்கு சமானமாக பார்க்கிறார். அது ஒவ்வொரு படியும் ஒரு பாவம், அந்த ஒரு படிக்கு ஏற்றபடி தண்டனை அவருக்கு அவர் நீதி கொடுக்குது. முதல்ல நீ நியாய சபைக்கு தகுதியா இருப்பாய், உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு நியாயம் தீர்க்கணும். முதலாவது கோவப்பட்டீன்னா சுயநலமா, ரெண்டாவதாக நீ வெறுப்போடு வார்த்தைகளை பேசுனா உன்னை சுப்ரீம் கோர்ட்ல ஆலோசனை சங்கத்துல நியாயம் தீர்க்கணும். நாலாவது நீ மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்களை கண்டம் பண்ணிட்டீனா கோவத்துல அவன் லயக்கே இல்ல, திருந்த நரகத்துக்கு தான் அவன் போகணும், அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு நீ வந்துட்டீனா ஒருத்தர் மேல கோவத்துல எரி நரகத்துக்கு ரெடி ஆயிட்ட, எரி நரகத்துக்கு ஆயத்தம் ஆயிட்ட அப்படின்னு அதை பத்தி சொல்லி முடிச்சு, அடுத்ததாக 27-32 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றதுக்கு விளக்கத்தை கொடுத்தார். இருதயத்தை பார்க்கிற தேவன் வெளியில செய்யற விபச்சாரத்தை ஒண்டி அக்கறையா இல்லாம ஒரு இருதயத்திலேயே பார்க்கிறார். ஒரு பெண்ணை இச்சை கண்களோடு நீ பார்த்து இச்சித்தால் நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டாய் அப்படின்னு அந்த கற்பனையில நமக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதான் ரூல் அப்படின்னு இருந்தா இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு சில பேருக்கு நமக்கு இயற்கையாவே கெட்டு போன இருதயம் அப்படித்தான பதில் சொல்லும், சாக்கு போக்கு சொல்லும். சீரழிந்த இருதயம் அப்படித்தான் சாக்கு போக்கு சொல்லும். நொறுங்குண்ட இருதயம் என்ன செய்யும்? ஐயோ இப்படியான்னு, ஐயோ எனக்கு ஆண்டவரே உன் கிருபை இல்லைனா என்னால இப்படி வாழ முடியாது, நிச்சயமா வாழதான் முடியாது இல்லைங்களா. இது மலை ஏற மாதிரி இருக்க முடியாத மலை, முடியவே முடியாது இப்படி வாழ்றதுக்குன்னும் போது ரெண்டு ரியாக்ஷன் வரலாம். ஒழுங்கான ஆவியினால் வரக்கூடிய ரியாக்ஷன், நிச்சயமா இதனால வாழத்தான் முடியாது ஆண்டவரே, அதனால உன் கிருபை உன் ஆவியின் உதவி இருந்தா தான் என்னால வாழ முடியும். நீ இப்படி கட்டளை கொடுத்திருக்கிறீர்னா பரிசுத்தாவினால வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறீர், எனக்கு உதவி செய்யும் இப்படி வாழ்றதுக்குன்னு ஒரு ரியாக்ஷன். அதான் ஒரு விசுவாசி வர ரியாக்ஷன். மத்த இருதயத்தில் வர ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இதெல்லாம் முடியாது, பிரசங்கத்துக்கு வந்தா சரியா வரும், நம்ம காலத்தில் வாழ முடியாதுன்னு நமக்கு வந்துச்சுன்னா, பாவம் இவ்வளவு அகோரமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை ரேடிக்கலா டீல் பண்ணும். அதுக்கு ஒரு பதிலாக 29வது வசனத்தில் போன வாரம் பார்த்தோம், அதுக்கு ஒரு தலைப்பு கூட, உன் கை கண்ணை பிடுங்கி போடுறது, உன் கையை வெட்டி போடுறது எவ்வளவு எல்லையற்ற லாபத்தை உனக்கு கொடுக்கும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. அதை வெட்டி போடுறது நல்லது, ஏன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ பாவத்தில் தொடர்ந்து போய் நரகத்துல, நித்திய நரகத்துல வேகிறதை விட, எவ்வளவுதான் உனக்கு பிடிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் விரும்புறதா இருந்தாலும், எவ்வளவுதான் நீ விரும்புறதா, அதை வெட்டி போடுறது நல்லது. அதை வெட்டி போடு, இல்ல நீ நரகத்துக்கு தான் போவ. ரெண்டு ஆப்ஷன் தான் அவர் கொடுக்கிறாரு இல்லைங்களா, ஒன்னு பாவத்தை நீ கொல்லணும், இல்ல நீ நரகத்துக்கு தான் போற, அதுக்கு நடுவுல கிடையவே கிடையாது இல்லைங்களா. அதான் இயேசு பேசுற வார்த்தைகளே மிக மிக அகோரமான கொடுமையான வார்த்தைகள் இதுதான். அது அப்படி அவர் பேசுறத நம்ம பாக்குறோம். ஏன் அது ஒரு விதத்துல ஒண்டி சொல்லி விடல, அவர் கண்ணை பிடுங்கி போடு அதை ஒண்டி சொல்லி முடிச்சிருக்கலாம், அவர் என்னவோ இன்னொரு வசனமா அதுக்கு சேர்க்கிறார், உன் கைய கூட ரெண்டு ஒரே காரியத்தை தான் சொல்ல பாக்குறாரு, ரெண்டு உதாரணங்களை சொல்ல பாக்குறாரு இயேசு. ரெண்டு விதத்துல ஒரு காரியத்தை சொல்றாருன்னா என்ன அர்த்தம், மிகுந்த கவனம் கொடுத்து, மிகுந்த சீரியஸான விஷயம், மிகுந்த கவனம் கொடுத்து அதுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு, இல்லனா பெரிய விளைவுகளை நம்ம எல்லோரும் சந்திப்போம். அதுதான் அதை திருப்பி வலியுறுத்துறாருன்றத நம்ம பார்த்து முடிச்சோம். இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது அதை ரிவ்யூவா பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம், இப்போ கோபத்தை பத்தி பேசினாரு, இச்சைய பத்தி பேசினாரு, வேசித்தனத்தை பத்தி பேசினாரு. இந்த இச்சையும் வேசித்தனமும் ரொம்ப பிரதானமாக கற்பனையை உடைச்சாலும் அது ரொம்ப பிரதானமாக இந்த உலகத்துல நம்மளை பாதிக்கிறது. எந்த காரியத்தை தாக்குது, திருமணத்தை தாக்குது இல்லைங்களா. வேசித்தனம் இச்சை எதை தாக்குது, திருமணத்தை தாக்குது. எப்படி தாக்குது, இந்த மாதிரி பாவங்களில் வாழுகிறவர்கள், இந்த மாதிரி இச்சையோடு வாழுகிறவர்கள், இருதயத்தின் இச்சையா இருக்கலாம் இல்ல வேசித்தனமா இருக்கலாம், இச்சையோடு வாழுகிறவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி ஒரு திருமண வாழ்க்கைய ஒரு மனைவியோடு அவங்கனால வாழவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க, இதயத்தில் இச்சை கண்களோடு இருக்கிறவங்க, தன் மனைவியை ஆண்டவர் சொல்ற மாதிரி நேசித்து ஒரு ஆண்டவர் விரும்புற திருமண வாழ்க்கைய ஒரு காலம் வாழ முடியாது. வெளியில வேண்டாம் தோற்றம் அடிக்கலாம், ஒன்னா ஐக்கியமா இருக்கிற மாதிரி, தன் மனைவியை இப்படி நேசித்து ஆண்டவர் சொல்ற மாதிரி அவனால வாழவே முடியாது, வாழவே முடியாது. அதனாலதான் அப்படி வாழ முடியாம என்ன செய்யறது, அதனால தங்க இருதயங்களை மாத்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம அவன் என்ன சொல்றது, மனைவிகளை மாத்திக்க பாக்குறது. அதுக்கு தான் வர்றது டைவர்ஸ் இல்லைங்களா. அவன் வாழ்றது முடியறது இல்ல, அதனால இருதயம் மோசமா இருக்கிறது. தன் இருதயத்தை மாத்திக்கலன்னா மனுஷருக்கு என்ன பண்றது தெரியுமா, இடத்த மாத்திக்கிறது இல்லைன்னா ஆளுங்களை மாத்திக்கிறது. உன்னை மாத்தினா எல்லாம் சரியா போகும், அதை உணர்றது இல்ல யாருமே. உன் இருதயம் மாறணும், உன் இருதயம் மாறினா எல்லாம் மாறிப்போம், அதுதான் உணர்றது இல்ல பாருங்களேன். அதனாலதான் ஆண்டவர் லாஜிக்கலா இப்ப பேசிட்டு வேசித்தனத்தை பத்தி பேசின பிறகு உடனே டைவர்ஸ பத்தி பேசுறார், டைவர்ஸ பத்தி பேசுறார். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு, ரொம்ப தொடர்பு இருக்கு. டைவர்ஸ பத்தி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், சரித்திரத்தில நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா ஒரு சரித்திர உண்மை என்னன்னா, எந்த குடும்பமும் சரி எந்த சமுதாயமும் சரி, திருமணத்துக்கு அந்த திருமண பந்தம் அந்த புனிதத்துக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்காம அதை கெடுத்துக்கிற எந்த குடும்பமும் சரி எந்த சமுதாயமும் சரி, அது ரொம்ப கீழே போய் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா வாங்குது, இல்ல வாங்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த சமுதாயமும் சரி பாருங்களேன், திருமணத்துக்கு உயர்வான எண்ணம் கொடுத்து அதை காத்துக்காத குடும்பமும் சரி சமுதாயமும் சரி, கெட்டு ஆண்டவருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு வாங்க போகுது. அது அது சரித்திர உண்மை, அது நிச்சயமாவே நடக்கும். அழகான குடும்பங்களை பார்க்கலாம், அழகான பிள்ளைகளை பார்க்கலாம், ஆனா தங்களுடைய இருதயங்கள் சரியா இல்லாம போனதுனால அந்த குடும்பமே சிதறடிக்கப்பட்டு பயங்கரமா போய் கெட்டு போறத நம்மளே பார்க்கலாம். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது கடந்த கொஞ்சம் வருஷங்கள் போய் அந்த புருஷனும் உருப்படாம போறது, மனைவியும் உருப்படாம போறது, பிள்ளைங்களும் உருப்படாம, அந்த குடும்பத்தின் மேலேயே ஒரு பெரிய சாபம் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் காரணம், திருமணம்ன்ற ஒரு பெரிய ஆண்டவருடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க மதிப்பு கொடுக்காததுனால பாருங்களேன், அது பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவருக்கு வர முடியும். ஏன் பெரிய பெரிய ராஜ்யங்களையே நம்ம பார்க்கலாம், பல பல ராஜ்யங்கள், பாபிலோன் ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு, கிரேக் ராஜ்யம் இருந்துச்சு, ரோமர் ராஜ்யம் இருந்துச்சு, அவங்க எல்லாம் அழிஞ்சு அவங்களாம் ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. உலகத்தான் ஆண்டவர்கள், ஆண்டவருடைய பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒன்னும் இல்லாம போனதுக்கு பிரதானமான காரணம், ஒரு காரணம் விக்கிர ஆராதனை தான், ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, வேசித்தனம் தான். வேசித்தனம் ஏன், கிரேக்கிலும் ரோமர் கலாச்சாரத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், இது டைவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பொது. அங்கெல்லாம் ரொம்ப பெருமை என்னன்னா, எந்த லேடிஸ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாலஞ்சு ரிங் போட்டிருப்பாங்களாம். அந்த நாலஞ்சு ரிங் என்ன அறிகுறி, ரொம்ப பொதுவா ரொம்ப லேடிஸ் போட்டிருப்பாங்களாம். என்னன்னா, எத்தனை புருஷன்களை அவங்க டைவர்ஸ் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் அவங்க கையில போட்டிருக்கிற ரிங்ஸ் பாருங்களா, அப்படி அது ரொம்ப பொது, அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன், இயேசு காலத்திலேயே அப்படிப்பட்ட காலத்தை காலம்தான். பரிசேயர் சதுசேயர் கூட அப்படித்தான் இருந்தாங்க. டைவர்ஸ்ன்றது நம்ம இயேசுடைய வார்த்தையினுடைய அழுத்தத்தை புரிஞ்சுக்கணும்னா அவர் எந்த காலத்துக்கு பேசினார்னு புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல டைவர்ஸ்ன்றது தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கண்டபடி நினைச்சு டைவர்ஸ் பண்ணுவாங்க. பரிசேயர் சதுசேயர் கூட டைவர்ஸ் பண்ணுவாங்க, அதை நினைச்சு ரொம்ப பொது. ஏன், இயேசுவே ஒரு ஒரு சமாரிய பெண்ணுகிட்ட போய் பேசும்போது, உங்ககிட்ட இருக்கிற புருஷன் எத்தனாவது புருஷன், அஞ்சாவது புருஷன் அப்படின்னாரு. அது அந்த பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, அந்த காலத்திலேயே அப்படித்தான் இருப்பாங்க, அந்த காலத்திலே அப்படித்தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், திருமணத்திற்கு இன்னைக்கு கூட அதே காலத்துல தான் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா. திருமணத்துக்கு ஒரு சரியான மதிப்பில்லாத ஒரு கனம் இல்லாத போகும்போது அது பயங்கரமான ஒரு விளைவுகளுக்கு அது போகுது, பயங்கரமான விளைவுகளுக்கு பாருங்களேன். எல்லா அப்படி ஒரு திருமணத்தை மதிக்காம சுயநலமான இருதயம், பாவ இருதயத்தை அவங்க வச்சுக்கிட்டு என்ன ஆகுது, ஒரு பக்கம் கோபம், கோபம் குலகார இதயத்தை வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வேசித்தனமான இதயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க திருமண வாழ்க்கை எப்படி நடத்த முடியும், இருக்க முடியுமா, நடத்தவே முடியாது. அதனால என்ன ஆகுது, அந்த திருமணத்துல புருஷன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்ய முடியாம போகுது. மனைவியை நேசித்து உத்தம உள்ளத்தோடு அவளை நேசிக்கிற தன் கடமையை செய்ய முடியாம போகுது. வைஃபும் அவ சுயநலமா இருக்கிறதுனால, இதயம் சரியில்லாதனால, ஆண்டவர் சொன்னபாடி புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாம போகுது. இதனால என்ன ஆகுது, கோபமோ இச்சை கொலகார இதயத்தினால அந்த குடும்பம் கெட்டு போகுது. குடும்பம் சரியில்லாத போகும்போது என்ன ஆகுது, அங்க வளர்ற பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க, எப்ப பார் அடிச்சுட்ட, வாக்குவாதம் பண்ற, சண்டை போட்டுக்கிற புருஷன் பொண்டாட்டி, ஒருவேளை நம்ம சமுதாயத்துக்கு பயந்து அவங்க டைவர்ஸ் பண்ணாம இருக்கலாம், ஒத்துமையா வாழ்றதா இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம ஊர்ல எல்லாம் டைவர்ஸ் குறைவு தான், ஆனா இப்ப ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. வெளிநாட்டிலாம் மூணு பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அதுல ரெண்டு பேரு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம ஊர்ல எல்லாம் குறைவே, ஏன், ரொம்ப ஒழுங்கானவங்கன்றதுனால இல்ல, ரொம்ப பயம், ரொம்ப கட்டுப்பாடு, சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்கன்றது. ஆனா வாழ்க்கை பார்த்தா டைவர்ஸ் தான் பண்ணிருக்காங்க இதயத்துல, ஆனா ஒன்னா வாழ்வாங்க, ஏன் வேற வழி இல்லன்றதுனால ஒன்னா வாழ்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கு, யோசிச்சு பாருங்களா. அப்படி நினைச்சு பார்த்தோம்னா எத்தனை குடும்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்துல வாழ்ற பிள்ளைங்க என்ன ஆகுறது, இப்படி அப்பா அம்மா செலி இல்லாத இருதயம், வாக்குவாதம், தங்க புருஷன் மனைவியா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாத பிள்ளைங்க, அதை பார்த்துட்டு வாழ்ற பிள்ளைங்க தான் போக்குறிகளாகவும், அதிகாரத்துக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாகவும், ஒழுங்கில்லாத பிள்ளைகளாகவும் வளர்ந்து அந்த ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா வரப்போற எதிர்காலம் மோசமான ஜெனரேஷனுக்கு போறதுக்கு காரணம். எங்கெங்கெல்லாம் இது போய் முடியுது பாருங்க, எல்லாம் ஆரம்பிக்கிறது எங்க, ஒரு கொலகார இருதயம், ஒரு வேசித்தனமான இருதயம், அது குடும்பத்தை பாதிச்சு, பிள்ளைகளை பாதிச்சு, சமுதாயத்தை பாதிச்சு, எதிர்காலத்தையே பாதிச்சிருது தான் பார்க்கணும். இது ரொம்ப பயங்கரம். அதனாலதான் பரிசுத்தாவினுடைய உதவி நமக்கு வேணும். இப்படி ஒரு இதய பாவம் நமக்கும் இருக்கு, அது நம்ம குடும்பத்தையும் பாதிக்க முடியும், நம்ம பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் பாதிக்க முடியும், ஆண்டவருடைய சாபம் நம்ம குடும்பத்துக்கும் வந்துட முடியும். அதை சரி செய்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தான் நம்ம கிருபை காட்டணும். ஆகவே இந்த டைவர்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம படிப்போம். இது வரைக்கும் அதை பத்தி நம்ம பார்த்தது இல்ல, இன்னைக்கு சில காரியங்களை பார்த்து படிச்சுக்குவோம். அந்த வசனத்தின் மூலமாக மூணு தலைப்புல இதை பார்க்கணும். முதலாவது, மோசே டைவர்ஸ் பத்தி என்ன கத்து கொடுத்தார், நியாயப்பிரமாணம் டைவர்ஸ் பத்தி என்ன சொல்லுதுன்றத பார்க்கணும். அடுத்ததாக இந்த பரிசேயருங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி தவறாக அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, மூணாவதாக இயேசு அதுக்கு கரெக்டான விளக்கத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது, மோசே டைவர்ஸ பத்தி, திருமணத்தை பத்தி, வேசித்தனத்தை பத்தி என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கணும்னா, நீங்க வீட்டில் போய் படிக்கலாம், உபாகமம் 22:13-29 வரைக்கும் படிச்சீங்கன்னா, இந்த செக்ஷுவல் பாவங்கள்ல அகப்பட்டு வருகிற தண்டனையை எப்படி அதை டீல் பண்ணணும்ன்றத கிளீனா அங்க சொல்ற. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம், உபாகமம் 22:13-29 வரைக்கும். அதுல தெளிவாக ரெண்டு காரியத்தை முக்கியமா சொல்றது, ரெண்டு மூணு காரியங்களை பார்த்தோம்னா, ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு வேசித்தனத்தில் அகப்பட்டால் எந்த காரணமும் பார்க்காம, எந்த சாக்கு போக்கும் பார்க்காமல், எந்த இரக்கமும் அவங்களுக்கு காமிக்காமல் அவர் கொடுக்கிற தண்டனை என்ன, அவர்களை எல்லோரும் ஊரறிய கல் எறிஞ்சு அவங்களை கொல்லணும். அதான் திருமணத்துக்கு முன்னாடி அதை செஞ்சிட்டாங்க, இல்ல திருமணத்துக்கு ஆன பிறகு வெளியே செஞ்சிட்டாங்கன்னா அது ஆணோ பெண்ணோ அவங்கள கல்லெறிஞ்சு ஊரறிய அவங்கள கொல்லணும், எந்த இரக்கமும் காட்டல. அதான் ஆண்டவருடைய பிரமாணம். ஆண்டவர் அதை எப்படி பாக்குறாருன்றது அதன் மூலமா காட்டுறார். அடுத்தது ஒரு காரியத்தை, ஒருவேளை பெண்ணு தான் அதுல சம்பந்தப்பட்டு, இல்ல ஆணுக்கு தான் காரணம், அந்த பெண்ணுக்கு காரணமே இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு மாத்திர தண்டனை, இல்ல ஆணுக்கு மாத்திர தண்டனை. பாருங்களேன், அவங்கள கொல்லணும்ன்றது அதுல சொல்றத பாக்கலாம். சரி, நீங்க அதை போய் படிச்சுக்கலாம். அடுத்ததாக மோசே டைவர்ஸ பத்தி ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பேசுறத பாக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், உபாகமம் 24:1-4.
ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக் கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால், அவன் தள்ளுதலின் சீட்டனை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக் கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக.
சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, மோசே என்ன சொல்றாரு, மேரேஜ் டைவர்ஸ் பத்தி அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, ஒரு மனைவியை நீ திருமணம் பண்ணிக்கிட்ட, திருமணம் பண்ணிட்டு அவர்கிட்ட என்ன பார்த்தா, லட்சியான காரியத்தை. இங்கிலீஷ்ல பல வார்த்தைகள் இருக்கு, அப்னாக்ஷியஸ் இல்ல டிஃபைலிங் திங் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் யாருக்கும் அவளுக்கு தெரியாது, அவளுக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரி ஒரு லட்சியான காரியம், ஏதோ ஒரு காரியத்தை நீ பார்த்திருக்கிற, இந்த தெரியாம அந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களையும் இந்த வசனத்தை கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஒரு வசனம் தான், இந்த வசனத்தை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். லட்சியான ஒரு காரியத்தை உன் மனைவி கிட்ட பார்த்தா மோசே என்ன சொல்றாரு, லட்சியம்ன்றது என்னன்னு பார்க்கலாம். பார்த்தா நீ என்ன செய்யணும்னாரு, உன் மனைவிய உட்கார வச்சு அவளுக்கு ஒரு தள்ளுதல் சீட்டை, தள்ளுதல் சீட்டை டைவோர்ஸ் பில் ஆஃப் டைவோர்ஸ் எழுதி அவசர அவசரமா நீ செஞ்சு, இன்னுமே நான் உன்னை டைவோர்ஸ் பண்றேன்னு வெளியே துரத்திடாம அவளை உட்கார வச்சு நீயும் உட்காந்து ஒரு சீட்டை, தள்ளுதல் சீட்டை எழுதி அவ கையில கொடுக்கணும். கொடுத்து அவளை அமிச்சு அவளை நீ டைவோர்ஸ் பண்ணலாம், ஒரு சாட்சிகளை வச்சு அவளை வச்சு டைவோர்ஸ் பண்ணலாம். ஏன் மோசே இதை சொன்னாரு, இது மோசே ஏன் சொன்னாரு, இது அப்படித்தான் டைவர்ஸ் பண்ணணும்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. எந்த சூழ்நிலையில் சொன்னாரு, ஏன் சொன்னார், அதெல்லாம் பாக்குறது இல்ல. மோசே இது சொல்லிட்டார், டைவர்ஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும், வைஃப் கிட்ட உனக்கு ஏதோ பிடிக்கல, நீ என்ன பண்ணணும், வாமா உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்து ஒரு தள்ளுதல் சீட்டை நீட்டா எழுதி கொடுத்துட்டு, இன்னமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எவ்வளவு ஈஸி பாருங்களா, டைவர்ஸ் பண்றது. அப்படிதான் மோசே சொன்னாருன்னு இந்த வசனத்தை இந்த சதுசேயர் பரிசேயர் எடுத்துக்கிட்டு பல விதமான விளக்கம் கொடுத்துட்டாங்க, பல விதமான விளக்கம். என்ன, அதுலயே பல வியூஸ் இருக்கு. ஹிலேல்னு ஒரு வியூ, அவங்க ஒரு கூட்டம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலாம். இந்த லட்சியான காரியம்ன்றது வந்து அது ரொம்ப பொதுவான காரியம், அதை வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி அவங்க டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் எந்தெந்த காரணங்கள் எக்ஸ்கியூசஸ் இருக்கோ அதுல சேர்த்துட்டாங்க. லட்சியான காரியம் என்ன, வைஃபுக்கு அவன் சாப்பாட ரொம்ப தீச்சிட்டான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நல்ல கறி வாங்கிட்டு வந்திருக்க, கஷ்டப்பட்டு மட்டன் வாங்கி பிரியாணி வாங்கிட்டு வந்தா நல்லா தீச்சு விட்டுட்டான்னு வச்சுக்கோ, தீச்சு விட்டா நீ என்ன பண்ணலாம், கோவத்துல வா உட்கார் வா அப்படின்னு ஒரு தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை வீட்டுல இருந்து துரத்திடலாம். உண்மை இது, சாப்பாடு அவ எரிச்சுட்டானா நீ தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாம். இன்னொன்னு, அவ குழம்புல ரொம்ப உப்பு போட்டா தள்ளுதல் சீட்டு கொடுத்துரு, வருத்தமே படாத. இல்ல அவன் முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு பேய் மாதிரி வீட்டுல திரிஞ்சுகிட்டு இருந்தா நீ தள்ளுதல் சீட்டை கொடுத்துடணும், பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டா இல்லீங்களா, தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. இல்ல பிடிக்காத மத்த ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கிறானா தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. இல்ல ஒரு உன் பெற்றோர்களை, பெற்றோர்களை தவறாக பேசினார், அவமானப்படுத்தின மாதிரி பேசினால் இல்லீங்களா, மாமியாரை தவறாக பேசினால் நீ என்ன பண்ணலாம், தாராளமா கொடுத்துரு, தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. உண்மை இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. அது மாத்திர இல்ல, இன்னொரு ஒரு வார்த்தை அதுல வருது, உன் பார்வைக்கு அவள் நன்றாக தோணலனா, பார்வைக்கு முதல்ல இருந்த மாதிரி அழகா ரொம்ப இப்ப தோணலனா, எந்த அளவுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு வச்சுக்க, இல்லனா தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. பாருங்களா, இதான் ஹில்லேல் வியூ. ஆக்சுவலா இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப எக்கச்சக்கமான டைவர்ஸ் அந்த காலத்தில். ஏன் இந்த இப்படி இருந்தா யாருங்க பண்ண மாட்டாங்க, இந்த காரணம் சொல்லிட்டாங்கல்ல பரிசேயர்கள் வேதப்பாரர்கள், மோசேவே சொல்லி இருக்கிறாரு தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு அமிச்சிரு அப்படின்னு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இன்னொரு வியூ வந்து ஷிமாயின் ஒரு வியூ, அவங்க கொஞ்சம் ஒழுங்கு. அவங்களுக்கு என்னன்னா, மனைவி மேல ஏதாவது இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா இல்லைங்களா, ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா தள்ளுதல் சீட்டை கொடுத்துரு. இதான் அவங்க வச்சிருந்த காரணங்கள். பாருங்களேன், ரொம்ப பொதுவா ரொம்ப காமன் டைவர்ஸ்ன்றது அந்த காலத்தில். அது எந்த அளவுக்கு காமன்னா, புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த கேள்வி வரும், ஏன் இயேசுகிட்டே அந்த கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு காமன். ஒரு இடத்துல பார்ப்போம், இதே மத்தேயு 19 அதிகாரம் 3 வசனம், இயேசுகிட்ட முக்கியமான ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி?
அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள்.
கவனிச்சு பாருங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த காரணத்துக்காவது தள்ளி விடுறது, அதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. எந்த காரணம் அது சரி, தள்ளி விடுறது நியாயமா? அங்க அவங்களே ஒரு வாக்குவாதம். அவரை சோதிக்கும்படியே இயேசு அதுக்கு பதில் சொன்னார்னா, இதுக்கப்புறம் யோவான் ஸ்தானம் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் இல்லீங்களா, ஏறுவது அவன் பண்ண தப்புக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், அது வேசித்தனம்னு அவர் தலையே போயிருச்சு. இப்ப இயேசு அந்த மாதிரி விஷயத்துல மாட்டி விடலாமா அப்படின்றதுக்காக இங்க வராங்க இல்லீங்களா. அது ஒரு நோக்கமும் இருக்கு, அது நோக்கம் இருந்து, ஆனா இயேசு பாத்தீங்கன்னா ஞானமா அவர் நேரா பதில் படி அடிக்கடி நேரா பதில் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி அவரை சிக்க வைக்கணும்னா அவர் என்ன பண்றாரு,
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையின் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கலையா?
முதலாவது கேட்கிறாரு அவர் என்ன பண்றாரு, உடனே பதில் சொல்லாம சரி ஆரம்ப பிளானுக்கு போவோம், ஆரம்ப ஒரிஜினல் டிசைனுக்கு போவோம். கடவுள் ஆரம்பத்தில் எப்படி பண்ணார் மனுஷனை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணார், பண்ணி அவங்களுக்கு திருமணத்தை பண்ணார். அந்த திருமணத்தில் அவர் எந்த விதத்திலையும் டைவர்ஸ் திட்டமே அவருக்கு இருக்கல. அங்க அதான சொல்றாரு, டைவர்ஸ் ஆதாம் காண்டி ஏவால டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்பி இருந்தா அவருக்கு வேற எந்த வழியும் கிடையாது. என்னத்துக்கு டைவர்ஸ் பண்ணி, எங்க என்னத்துக்கு பண்ற இல்லைங்களா, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற பிளான் தானே பண்ணாரு. எந்த கற்பனை பண்ணியிருந்தாலும் அது ஆண்டவர் அப்படி பண்ணவே இல்லை. ஒரிஜினல் டிசைன்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணினது மாத்திரம் இல்லாமல், அவருடைய பிளான்ல ஒரு மனைவி புருஷன் இணையிறது, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், அதான் அவருடைய பிளான். அவர்கள் இணைந்த உடனே ஒரே மாம்சமாக மனுஷ உறவுகளிலேயே மிக ஆழமான மிக தீவிரமான மிக ரொம்ப நெருங்கிய உறவுனா ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவாகத்தான் அவர் பண்ணார். பாருங்களேன், அதான் அங்க வேதத்தில் ரொம்ப ஆழமான உறவு. எந்த அளவுக்கு ஆழம், ஒரு பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவுகளை விட ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. ஏன் நம்ம பிள்ளைகளை பாக்குறோம், இப்ப எனக்கும் ஒரு பொண்ணு இப்பதான் பிறந்து, அது பார்த்தோம்னா பாண்டிங் வாங்க, அந்த பந்தம்னுவாங்க இல்லைங்களா, அந்த பந்தம் ஆரம்பத்திலிருந்தே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா அந்த பந்தம் இருக்கு. அந்த பந்தம் வளர வளர இன்னும் அதிகமா தான் ஆகும் இல்லைங்களா. அவங்க வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை இணைந்து போகுது, அவர்களும் நம்மளும் இருக்க முடியாம போறோம், ஒரு கொஞ்ச நேரம் இருக்க முடியாம போறோம். ரொம்ப அந்த பந்தம் அலமானது, விவரிக்க முடியாத ஒரு பந்தம் இல்லைங்களா, பிள்ளைகளோடு பெற்றோர்களுக்கு ஆகுறது. அப்படி இருந்த போதும் அதை விட மிக அகலமான ஒரு பந்தம். ஆனா அந்த ஆண்டவர் பாருங்களேன், ஒரு பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை ஒரே மாம்சம் ஆண்டவர் சொல்லல. எதைத்தான் சொல்றாரு, ஒரே மாம்சம். என் மாம்சத்தில் பிள்ளைகள் பிறந்தாலும், நம்ம மாம்சத்துல நம்ம எலும்புகள் மூலமா பிள்ளைகள் வந்தாலும் அவர்கள் ஒரே மாம்சம் இல்ல இல்லைங்களா. ஒரே மாம்சம்னு சொல்றது ஒரு புருஷனும் மனைவியும் தான். ஏன் மனுஷ உறவுகளிலேயே மிக அந்யோன்யமாக, மிக அகலமாக, மிக பயங்கரமான பந்தமாக ஒரு புருஷன் மனைவியைத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார், அது திருமண வாழ்க்கையில் ஒரு ரகசியமான ஒரு உறவு, ரொம்ப ஒரு ஆழமான புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு உறவு. அப்படித்தான் புருஷன் மனைவி அவர் ஏற்படுத்தி இருந்தால், அதை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா, ஒரே மாம்சமா இருந்தால் டைவர்ஸ்ன்றது வந்து இயற்கைக்கு விரோதமானது. அதான் சொல்ல பார்க்கிறார், இயற்கைக்கு விரோதமானது, ஆண்டவருடைய படைப்புக்கு விரோதமானது, ஆண்டவருடைய ஒரிஜினல் மாடலுக்கு விரோதமா போறது தான் டைவர்ஸ். அதைத்தான் அங்க சொல்றாரு பாருங்களேன், அது ஆண்டவருடைய பிளான்லயே இல்ல. அது வந்து சரிங்க, அது பாவத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா பாவத்துல நம்ம விழுந்த பிறகும் அது ஆண்டவர் மாத்தல, அப்படியே தான் இருக்கு பாருங்களேன். முதல் புக்ல பாக்குறோம், முதல் புக்ல முதல் ரெண்டு மூணு அதிகாரத்திலேயே அது டைவர்ஸ பத்தி ஆண்டவர், அது டைவர்ஸ இல்லன்றதை காட்டுறாரு. அது ஆண்டவர் டைவர்ஸ வெறுக்கிறாரு, அது திட்டத்திலே இல்லன்னு காட்டுறாரு. ஏன் பைபிள் பழைய பாடல இருக்கிற கடைசி புக் எடுத்து பார்க்கும், கடைசி புக் எது? மல்கியா. பரவாயில்லைங்களா, பைபிள் தெரியுது நமக்கு. ரெண்டு பதிமூணாவது வசனம், ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம்.
நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்வது கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்.
வந்து வந்து ஜெபம் பண்ற, வந்து வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஆசீர்வதியும், எனக்கு இது செய்யும் அது செய்யும், என் குடும்பத்தை ஆசீர்வதி அது செய்யும், வேலை ஆசீர்வதியும் ஜபிக்கிற, ஆண்டவர் உன் காணிக்கையை ஏத்துக்க போறதில்ல, உன் ஜபத்தை கேட்க போறதில்ல. என்ன ஆண்டவரே காரணம், ஏன் ஆண்டவரே படிங்க,
ஏன் என்று கேட்பீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார்.
உன் இள வயது மனைவியை அவ இளமையா இருக்கும் போது அவளை நேசித்து அவளை நீ திருமணம் பண்ணியிருக்கிற இல்லைங்களா. உன் இள வயது மனைவிக்கும் உனக்கும் ஆன அந்த பந்தத்துக்கு அவர் சாட்சி. நீங்க எப்படி நேசிச்சு ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டீங்களோ அவர் தான் அதுக்கு சாட்சி, அவளுக்கு சாட்சியா இருக்கிறார். அதனால
உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே.
உன் தோழி, தோழினா என்ன, ஃப்ரெண்ட். இந்த உலகத்திலே க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு புருஷனுக்கு மனைவியா தான் இருக்கணும். உன் தோழிக்கும் உன் இள வயது உன் உடன்படிக்கையின்
மனைவியுமாகி
அவளுக்கு நீ துரோகம் பண்ற, துரோகினி. அவளுக்கே நீ உண்மை இல்லாத இருக்கும் போது, உன் மனைவி கிட்ட நீ உண்மை இல்லாத இருக்கும் போது தொடர்ந்து படிங்க.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
மனைவியோடு நீ இணைந்த என் சமூகத்தில் அதுக்கு சாட்சி நான் தான். அந்த மனைவியோடு இணைந்து கடைசி அது நிரந்தரமான ஒரு பந்தம், சாகிற சாவு உங்களை பிரிக்கிற வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு பந்தம். அந்த பந்தத்துல அவளுக்கு நீ துரோகம் செய்யறத நான் பாக்குறேன். நான் சும்மா இருப்பனா, அவர்கிட்ட அவகிட்ட துரோகம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து ஜபத்தை அடிச்சுன்னா உனக்கு எப்படி கேட்போம், உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் நான். அதான் அவர் கேட்கிறார் இல்லைங்களா. உன் இச்சைகளை நீ கட்டுப்படுத்தவில்லை. அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல வரல சரியா. உன் இச்சைகளை நீ கட்டுப்படுத்தி உன் மனைவிக்கு நீ உண்மையாயிரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வரும், ஒரு லிவிங் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இதயத்தில் எவ்வளோ எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு, என்னென்னவோ மனசுல நினைச்சுக்கிட்டு, உன் மனைவி கிட்ட உண்மை இல்லாத ஊரெல்லாம் பார்க்காம இருக்கலாம் நான் பாக்குறேன். அவளை முதல் நேசிச்ச மாதிரி, இள வயதில் அவளை நேசிச்ச மாதிரி அவன் மேல இன்னும் பற்று உனக்கு இல்லாம போனதை நான் பாக்குறேன். அது துரோகம் என் பார்வையில். அவளை நேசிக்கணும் நீ. அவளை நேசிக்காம இப்படியே போய் ஒருவேளை கூட இருக்கிற மாதிரி வாழ்ந்தாலும் ஒரு டைவர்ஸ் பண்ண ஒரு வாழ்க்கையா நீ வாழ்ற, அதை நான் பாக்குறேன். எங்க அன்பு, ஆரம்பத்திலிருந்து அன்பு எங்க எங்கன்னு கேட்கிறாரு அவர். அதனால தான் நான் கேட்க மாட்டேன்ற தள்ளி விடுதலை சேனைகளின் கர்த்தர் வெறுக்கிறார். டைவர்ஸ், காட் ஹேட்ஸ் டைவர்ஸ். அதான் அவருடைய இது பாத்தீங்களா, கடவுள் வெறுக்கிறார் டைவர்ஸ், இயற்கைக்கு விரோதமானது அப்படின்றார். ஆகவே ஆண்டவர் வந்து திருமண வாழ்க்கையில, நான் போன வாரம் சொன்ன மாதிரி, ஒருபோதும் பாவம் உலகத்திலேயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே ரொம்ப போரிங் காரியம் எது தெரியுமா? பாவம் தாங்க. ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ்றதுல தான் தி கிரேட்டஸ்ட் த்ரில்லும் என்ஜாய்மெண்ட்டும் அட்வென்ச்சரும் இருக்கு. உலகத்திலேயே பெரிய போரிங் காரியம், நம்மள கெடுத்துற காரியம் பாவம் தான். மனைவியின் மனைவியை பார்த்து ஆண்டவர் நம்மளை இசைத்திருந்தால், அந்த மனைவியோடு நம்ம சந்தோஷமா இருக்கிறத வாழ்க்கையெல்லாம் அதிக 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 ஆக்குறது தான் அவருடைய பிளானு. அவர் தான் கொடுக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அதான் அவருடைய திட்டம், அதை கெடுத்துக்க கூடாது. பாருங்களேன், இதை திருப்பி மத்தேயு போங்கல, மத்தேயு அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தத ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் அவங்களுக்கு? மத்தேயு 19:7 பாருங்களேன். அதே இங்க மத்தே இதுல 5 என்ன சொல்றாரோ அவங்களுக்கு சொல்றாரு.
அதற்கு அவர்கள், அப்படியானால்
இல்ல அதுக்கு முன்னாடி, சாரி,
இப்படி இருக்கிற
4:5,
இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையின் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார்.
அதான் ஆண்டவர் சொல்றார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு?
அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள்.
பாருங்க எங்க போறாங்க திருப்பி. ஆண்டவர் ஒரிஜினல் பிளான சொல்லிட்டு இதுதான் செய்யணும், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருப்பானாகனா, அவங்களுக்கு எல்லாருக்கும் இடி உள்ள மாதிரி ஆச்சு. அங்க இருக்கிற 3/4 10-5-6 வைஃப்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒன்னுட்டு இருக்கிற ஆளுங்க எப்படி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க? தள்ளுதல் சீட்டு கொடுத்தாச்சு. எத்தனை சீட்டு கொடுத்திருக்கேன் நான், அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு, எழுதுன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்து மோசே சொல்லியாச்சே, நம்ம நீதிமான், எத்தனை மனைவி பண்றதுனால என்ன நீதிமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு? இவர் திடீர்னு குண்டு தூக்கி போட்ட உடனே அவங்க அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போறாங்க. அப்பனா மோசே சொன்னார் இல்லையா, தள்ளுதல் சீட்டை என்ன போட்டிருக்கு, என்ன போட்டு சொல்றாங்க, கட்டளையிட்டார். அந்த வசனங்களை கவனிங்க. இவங்க என்ன சொல்றாங்க, மோசே கட்டளை கொடுத்திருக்கிறாருன்றார். அப்படித்தான் அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மோசே அதை கட்டளையே கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, மோசே கட்டளை கொடுத்திருக்கிறார், என்ன வைஃப் பிடிக்கலன்னா தள்ளுதல் சீட்டை கொடுத்து இது பண்ணிருங்களேன்னு. நாங்க எக்கச்சக்கமா 12-15 டைவர்ஸ் பண்ணிருக்கோம், நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு?
அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார்.
அவ பாருங்களேன், ஏசு அதை மாத்தி சொல்றாரு, விளக்கத்துக்கு சொல்றாரு. அவர் கட்டளை கொடுக்கல, தவறா புரிஞ்சுகிட்டீங்க, அவர் இடம் கொடுத்தார். அவர் என்ன கொடுத்தாரு? இடம் கொடுத்தார். கட்டளை கொடுக்கறதுக்கும் இடம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? கமாண்ட் பண்றதுக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப என் பிள்ளைக்கு வந்து ஒரு போய் மண்ணில எல்லாம் ரொம்ப ஆடணும் பெறணும்னா நான் போய் பெர்மிஷன் கொடுக்கலாம், ஒரு வேலை போயிட்டு வா ஒரு 1/2 hour. ஆனா கட்டளை கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்கு. கட்டளை கொடுத்தாங்க மோசமான ஆளுன்னு அர்த்தம். ஆனா பெர்மிஷன் தொந்தரவு பண்றானே, சரி போ ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்கலாம். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. மோசே கொடுத்த பெர்மிஷன் இவங்க என்ன பண்ணாங்க, கட்டளைன்னு நினைச்சிட்டா, கட்டளைன்னு விளக்கம் கொடுக்கறாங்க. கட்டளை கொடுத்தார் பாருங்களேன். ஏன் அதனால்தான் நம்ம கேட்கணும், ஏன் மோசே கட்டளை கொடுத்தார், ஏன் கட்டளை கொடுத்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்தில் இவங்க ஒரு ஒழுங்கே இருக்கல, டைவர்ஸ் போது எக்கச்சக்கமான டைவர்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. டைவர்ஸும் ஒழுங்கு இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், மோசே காலத்தில் ரொம்ப ஈஸி. இப்ப சில அரேபு கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டைவர்ஸ் பண்றது. எப்படி தெரியுமா, சில அரேபு கண்ட்ரிஸ்ல ஒரு வைஃப் டைவர்ஸ் பண்ணனா இந்த பக்கம் ஒரு வாட்டி நின்று நான் ஒன்னு டைவர்ஸ் பண்றேன், நான் ஒன்னு டைவர்ஸ் பண்றேன், நான் ஒன்னு டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம், ஏன்னா அதான் அல்லாஹ் கேட்டாரு, நீங்க வீட்டை விட்டு போயிடலாம். அப்படி இருக்கு இந்த செஞ்சுரியிலாம் அப்படி இருக்கு. மூணு வாட்டி நீ சொல்லிட்டீன்னா முடிஞ்சு போச்சு கதை. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சுலபமாக எக்கச்சக்கமா டைவர்ஸ். கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நான் ஒன்னு டைவர்ஸ் பண்றேன் போயிடு வெளியே அப்படின்னு வேண்டியது. அப்ப வெளியே போயிட்ட உடனே சரி ரெண்டு நாள் பொறுத்து சரி இல்லம்மா சாரிமா வாமான்னு கூப்பிடுறது, அது வரமாட்டேன். அதனால பெரிய தீமைகள், பெரிய பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லாம அத இது வந்து பெரிய பெரிய தீமைகளுக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த அங்க ஒழுங்கியே இல்லாம போய், முறையே இல்லாம போய், ஒரு பயங்கரமான நிலைக்கு போயிட்டு இருந்த ஒரு நிலைமை பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு குழப்பம், ரொம்ப கேர்லெஸ்ஸா அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த மோசமா போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு பண்ணணும், ஒரு கட்டுப்பாடு பண்ணணும் என்றதுக்காக ஒரு முறையா ஒரு காரியத்தை அலோ பண்ணார். ஒரு முறையா ஒரு காரியத்தை ஏன் இப்படி பண்ணிட்டு போய் அவன் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மனைவி இவன் போய் திருப்பி திருப்பி அதை கூப்பிட்டு இதுல நினைச்சா டைவர்ஸ் பண்ணலாம், ஆனா நினைச்சா டைவர்ஸ் வாங்கிக்குவான்னு அவன் சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி அவன் டைவர்ஸ் பண்ணிட்டானா அது சிந்திச்சு பண்ணணும். வாழ்க்கையெல்லாம் இன்னுமே அந்த மனைவியோடு இருக்க முடியாதுன்றத யோசிச்சுக்கணும். யோசிச்சுக்கிட்டு தள்ளுதல் சீட்டை கொடுத்த பிறகு மோசே அங்க சொல்றாரு, ஒரு வாட்டி நீ டைவர்ஸ் பண்ணிட்டீனா திருப்பி உன் மனைவி அது ஆக முடியாது. அப்படின்னா எப்படி பண்ணுவோம், நினைச்சபடி பண்ணுவாங்களா? இல்ல, ரொம்ப யோசிச்சு தரோவா திங்க் பண்ணி முடிவெடுத்திருக்கணும். ரெண்டாவது அந்த மனைவியும் அந்த பெண்ணையும் காக்கணும். அந்த பெண்ணை புருஷன் கல்யாணம் ஆச்சே என்னமான்னு சொன்னா அந்த சமுதாயத்துல விரட்டிட்டு இருக்கான் போல, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணா, ஒரு லீகலா ஒரு டாக்குமெண்ட் வேணா, அவ போய் இல்லங்க இவரு தான் இப்படி பண்ணி இதுக்கு சொல்லிட்டாரு, அது தன்னை காத்துக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த காரணத்துக்காக அவர் பண்ணி இருக்கிறாரு பாருங்கன்னு தன்னை காத்துக்கணும், அதுக்காக அவர் ஒரு லீகலா லெஜிஸ்லேட்டிவா பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப மோசமா போயிட்டு இருந்ததுக்கு ஒரு பெர்மிஷனை கொடுத்தாரு. இவங்க என்ன நினைச்சாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு கமாண்டாவே எடுத்துக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அந்த காலத்தில் வந்து ரொம்ப அதை ஒரு ரூலா அதை பண்ணிட்டாங்க. ரொம்ப இதை வந்து தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி பைபிள் டைவர்ஸ் கமாண்ட் பண்ணுது, கட்டளை கொடுக்குது, மோசேவே சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த கவலையெல்லாம் என்ன, அந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டா போதும். தள்ளுதல் சீட்டு எவ்வளவு எழுதணும், 12 லைன், அதுக்கு மேல எழுதக்கூடாது. கிளீனா அதை எழுதணும், நீட்டா பாண்ட் பேப்பர்ல வாங்கி அதை நல்லா ரிஜிஸ்ட்ரார் முன்னாடி பிராங்கின்ஸ் எல்லாம் பண்ணி அதை கிளீனா கொடுத்துடணும். கொடுத்துட்ட உடனே எத்தனை மனைவிய நீ டைவர்ஸ் பண்ணிருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நீ நீதிமான். ஏன், உங்ககிட்ட தள்ளுதல் சீட்டு இருக்குல்ல, எல்லாம் 15 வச்சிருக்கிறல்ல, நீ நீதிமான் தான், நீ பக்திமான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேசித்தனக்கார, இவர் அடல்டரர். ஒருவேளை திருமணத்துக்கு வெளியில அடல்ட்ரர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படி யோசிச்சு பாருங்களேன். என்ன பிடிக்கலன்னா மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேசித்து, இப்படித்தான் அவங்க இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இதான் அவங்களுடைய நீதி, பரிசேயருடைய நீதி. அதான் ரொம்ப பயங்கரமா அவர் அங்க கடிந்து கொள்றத பாக்குறாரு. சரி, நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். மத்தேயுக்கு வருமா, மத்தேயுல அதே வழக்கத்தை அவர் கொடுக்கறத பார்ப்போம். மத்தேயு 5:31 படிப்போம்.
தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவருக்கு கொடுக்கப்படவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்யப்படுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்யறவனாய் இருப்பான்.
இதுல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறதே, நான் உங்களுக்கு ஒரு மனைவியை தள்ளுதல் சீட்டை திருப்பி படிங்க ஒரு நிமிஷம், சாரி.
தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டதை
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதான் அவனுடைய பாரம்பரிய டீச்சிங். என்னது, தாராளமா டைவர்ஸ் பண்ணனா பண்ணலாம், ஆனா உன்னுடைய ஒரே விஷயம் நீ பண்ண வேண்டியது தள்ளுதல் சீட்டை நீட்டா எழுதி கொடுத்துரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, தேவன் உன்னை மெச்சித்துக்குவா, நீ பக்திமான். அதுதான் நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு தவறான டீச்சிங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பாரம்பரியமாக. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன சொல்றாரு அவரு,
வேசித்தர முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான்.
இதான் வெரி கிளியர் டீச்சிங் இல்லீங்களா, ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த வசனத்துக்கு பெரிய ஆழமான விளக்கம் தேவையில்லை. என்ன சொல்றாரு, டைவர்ஸுக்கு அவர் கொடுக்கிற ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான், வேற எந்த காரணமும் அவர் ஒத்துக்கல. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஒரு வேசித்தனத்து முகாந்திரம் அன்றி வேற எந்த காரணத்துக்கும் அவர் டைவர்ஸ் அனுமதிக்கல. ஏன் இதான் பைபிள் பழைய ஏற்பாட்டிலயும் இருந்தது. ஏன் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வேசித்தனம் செஞ்சா மோசே என்ன சொல்லியிருந்தாரு? கல்லெறிஞ்சு கொள்ளணும். கல்லெறிஞ்சு கொள்றாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு மனுஷனையோ ஒரு ஆணையோ பெண்ணையோ செஞ்சோன்னா கல்லெறிஞ்சு கொண்டா என்ன ஆவாங்க? அவங்க இறந்து போவாங்க. இறந்து போன பிறகு அந்த திருமண உறவே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? முடிஞ்சு போன பிறகு அந்த பெண்ணோ மீதி இருக்கிற பெண்ணோ ஆனோ மத்தவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம். அப்படிதான் அவர் வச்சிருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு? ரோம் எல்லாம் வந்துட்டாங்க. ரோம் அவங்கள ஆளும் போது இந்த மாதிரி கல்லெறிஞ்சு கொள்றத அவங்க நிறுத்திட்டாங்க. கல்லெறிஞ்சு கொள்ள முடியாது, வேசித்தனம் செஞ்சிருந்தாலும் கல்லெறிஞ்சு கொள்ள முடியாது. கொல்லாத இருக்கும் போது என்ன செய்யறது? அப்பத்தான் டைவர்ஸ் வந்துச்சு. வேசித்தனம் செஞ்சா நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அதான் ஆண்டவருடைய கட்டளை. அது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் அவர் கொடுத்திருக்கிறது. அவர் அந்த ஹிலால் இலையில வியூ இல்லைங்களா, கள்ள காரணங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டாரு. இந்த ஷிமாய் வியூவும் சந்தேகப்படுறதெல்லாம் எடுத்துட்டாரு. ஒரு வேசித்தனம் பண்ணினால் வேற எந்த காரணத்துக்கும் டைவர்ஸ் பண்ண முடியாது என்பதை அவர் தெளிவாக அங்க சொல்றத பாக்குறோம் இல்லைங்களா. ஏன் அங்க பாருங்களா, வேசித்தனம் வந்து ரெண்டு காரணங்களை இதுல முக்கியமா பார்க்கணும். ஏன் டைவர்ஸ், ஏன் வேசித்தனத்துக்கு அப்புறம் டைவர்ஸ்? அதுக்கு அது மாத்திரம் அவர் சொல்லாம வேற என்ன சொல்றாரு? வேற அந்த காரணம் இல்லாம வேற எந்த காரணத்துக்கும் டைவர்ஸ் பண்ணா என்ன சொல்றாரு? வேசித்தனத்துக்கு மாத்திரம் தான் டைவர்ஸ் பண்ண முடியும். அது இல்லாம வேற காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணா என்ன? நீயும் மத்தவங்களை திருமணம் செய்துக்கிண்டா, நீ வேசித்தனம் செய்யற, அந்த பெண்ணையும் நீ வேசித்தனம் பண்ண வைக்கிற. பாருங்க இவங்க எவ்வளவு மோசம், இவங்க இந்த மாதிரி கட்டளை எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு வேசித்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க டைவர்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த கற்பனை கற்பனை தான் விளக்கம். விபச்சாரத்தை விட்டு வேற காரணத்துக்கு நீ டைவர்ஸ் பண்ணினா நீ வேசித்தனம் பண்ற, அதான் சொல்லிட்டார் இல்லைங்களா. வேசித்தனம் பண்ற அத்தனை எத்தனை 5 பேரோ 10 பேரோ அவங்க டைவர்ஸ் பண்ணி திருமணம் செஞ்சிருந்தா அதெல்லாம் வேசித்தனம். எப்படி தூக்கி வாரி போட்டிருக்கோம் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், தூக்கி வாரி போட்டிருக்கோம். ஏன் ஏன் அப்படின்னா, ஒரு திருமணம் எடுத்துக்கங்க, ஏன் மத்தவங்களை திருமணம் செய்து டைவர்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா, கோர்ட்ல கூட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு நான் போய் மத்தவங்களை திருமணம் செய்து இருந்தேன்னா ஏன் வேசித்தனம் பண்றேன் அப்படின்னா, திருமணம்ன்றது ஆண்டவர் ஏற்படுத்தினது, கோர்ட் ஏற்படுத்தல, மனுஷன் கண்டுபிடிக்கல, நம்மளா விரும்பி பண்ணிக்கல, அதான் நம்ம முறிஞ்சு புடிச்சுக்கணும். அதுக்கு உரிமை ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் பராமரிப்பில் ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து அவங்களை திருமணம் செய்யறாருன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு திருமணம் நடக்குது, ஒரு அருமையா திருமணம், ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் ஆண்டவர் பார்வையில அருமையா நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் சித்தத்தின்படி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்ட பிறகு என்ன ஆகுது? அவங்க ஒரு திருமணத்துல அழகா ட்ரெஸ் பண்ணி ரிசப்ஷன் நடக்குது, நல்லா கல்யாணம் நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. 3 மாசம் பார்த்தா புது புதுசா வருது, புது புதுசா இருக்குது, எல்லாம் புதுசா இருக்குது, ரொம்ப ஜாலி 3 மாசத்துக்கு இல்லைங்களா. அனி 3 டைம் வேற ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும், ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இவர் யாரு நந்தம்மாக்கு தெரியுது, அந்த அம்மா யாருன்னு இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் வம்பே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுது? கோபம், வாக்குவாதம், தொந்தரவு இல்லைங்களா. நான் இப்படி எல்லாம் நினைச்சு பாக்கல, நான் அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நீ இப்படி என்ன மோசமா பேசுற, அப்படி இப்படின்னு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. செண்டை வம்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகுது? இது தொடர்ந்து போகுது. அப்பதான் கம்பேட்டபிலிட்டின்னு இங்கிலீஷ்ல, அதாவது உனக்கும் இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஒத்து வரலன்ற உணர்றாங்க. இதுல காதலிக்கும் போது தெரியாது, கல்யாணம் ஆகி 3 மாசமும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கம்பேட்டபிலிட்டி ஒத்து வரல, அவங்களுடைய இன்ட்ரெஸ்டே வேற, என்னுடைய இன்ட்ரெஸ்டே வேற, எனக்கு பிடிக்காது, அவங்க பண்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இது அந்த போராட்டம் வம்பு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முதிர்ச்சி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இது அநேக திருமணங்கள் இப்படித்தான் இருக்கணும், இது சரி பண்ணணும்னு யோசிக்கிறது இல்ல. என்ன பண்றது? யோசிச்சு ரொம்ப இதை ஆழமா யோசிச்சு இன்னுமே இது ஒத்து வராது, நமக்கும் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டைவர்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா டைவர்ஸ்ன்றது அவங்களுக்கு என்ன காலத்துல, இப்பெல்லாம் நிறைய காலத்துல அப்படித்தான் ஆகுது. ஆன்லைன்ல ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா 30 நாள் ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணலாம், திருப்பி கொடுத்துடலாம். அப்படித்தான் திருமணம்னு நினைச்சுக்கிறாங்க, அது சீரியஸா யோசிக்கிறதே இல்லை. அது திருப்பி கொடுத்துடலான்ற மாதிரி நமக்கு செட் ஆகல, கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து பார்த்து சரி செட் ஆகல டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு போறாங்க. கோர்ட்ல பணம் கொடுத்தா எந்த லாயரும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. லாயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னுமே டைவர்ஸ் ஆனது, நீங்க இன்னுமே புருஷன் மனைவி இல்ல, லாயர் அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில பராமரிப்பில் இணைத்த அந்த தேவன் உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாம்சமாகத்தான் பாக்குறார். அது மாறல, கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ், ஆனா அவருடைய பார்வையில ஒரு மாம்சமா இணைத்த தேவன், திருமணத்தை ஏற்படுத்தின தேவனுடைய பார்வையில அந்த ஒரே மாம்சம் மாறவில்லை. அந்த ஒரே மாம்சம் அப்படியே இருக்கிறதுனால நீங்க இந்த டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் போய் பண்ண போனா அது வேசித்தனமா அவர் பார்வையில் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், டைவர்ஸ் ஆன பிறகு உலக பார்வையில டைவர்ஸா இருக்கலாம், ஆனா அவருடைய பார்வையில் அந்த புனிதமான ஒரே மாம்சம்ன்ற பந்தத்தை உடைத்து நீ லீகலாக அதை பண்ணிருக்கலாம், ஆனா அவருடைய பார்வையில் நீ வேசித்தனம் பண்ண பாருங்களேன். அதான் அவர் சொல்றார், ஏன் வேசித்தனத்துக்கு மாத்திரம் தான் அவர் அதை அனுமதி கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஏன் வேசித்தனத்துக்கு மாத்திரம் அனுமதி? ஏன்னா வேசித்தனம் தான் அந்த புனிதமான கண்ணியமான ரகசியமான ஒரே மாம்சம் ஏற்படுத்தின பந்தத்தை உடைக்கக்கூடிய காரியம் வேசித்தனம் மட்டும்தான். மனைவியுடைய சம்பாதனையில வாழ்ற ஒரு மனுஷன், அதை வாங்கி வாங்கி போய் அவன் சம்பாதிக்க மாட்டான், குடிச்சிட்டு வந்து வைஃப போட்டு அடிக்கிறான். இன்னொருத்தர் இருக்கிறான், இவன் யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தர் இருக்கான், அவன் போய் பயங்கரமா என்ன, அவன் நல்ல டீசென்ட் ஆளு, பெரிய பிசினஸ் ஆளு, நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிச்சு வைஃப் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், வீடு எடுத்து கொடுத்துருக்கான், பண்ணிருக்கிறான். ஆனா பிசினஸ் ட்ரிப்புக்கு அவர் எல்லாம் வெளியே போயிட்டு வரும்போது அவர் வேசித்தனம் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேர்ல யார் மோசம், யாருக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம் யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தா, உலக பிரகாரமா யோசிச்சு பார்த்தா, வாழ்க்கையெல்லாம் அடிபட்டு குடிகாரங்கிட்ட வாழ்றத விட இவங்கிட்ட டைவர்ஸ் கொடுத்துடலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அந்த பிசினஸ் காரணத்துக்கு தான் டைவர்ஸ் கொடுக்கணும், டைவர்ஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் மனுஷ பார்வையில் நமக்கு இப்படி இருக்கலாம், ஏன்னா ஒரு மனுஷன், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்கு என்னதான் செய்யட்டும், செய்ய போனால தவறினாலும், எவ்வளவுதான் தன் கடமையில தவறினாலும், அந்த ரெண்டு ஒரே மாம்சமான பந்தம் அவர் பார்வையில் அப்படியே இருக்கு. அது ரொம்ப புனிதமானது, ரொம்ப உயர்வானது, ரொம்ப அவர் மதிக்கிறார், ரொம்ப விசேஷமா பாக்குறாரு. என்னத்தான் அந்த மோசமா அந்த ஹஸ்பண்ட் இருந்தாலும் அந்த பந்தம் ஒன்னாத்தான் இருக்குது. ஆனா அந்த மனுஷன் எப்போ அந்த மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோடு, அந்த பெண்ணோ இன்னொரு புருஷனோடு அந்த மனைவி உறவு வைக்கிறாங்களோ, அவர் பார்வையில அந்த ஒரே மாம்சம்ன்ற பந்தம் பிரிஞ்சு உடைஞ்சு போகுது. இன்னொரு மனுஷனோடு தான் இணையும் போது அந்த ஒரே மாம்சம்ன்ற புனிதமான பந்தம் உடைஞ்சு போறதுனால, அனுபவத்தில் அது உடைஞ்சு போயிட்டதுனால, இன்னுமே லீகலாவும் அதை உடைச்சுக்கலாம். அதனால தான் வேசித்தன முகாந்திரம் இன்றி வேற எந்த காரணத்துக்கும் அவர் டைவர்ஸ் அனுமதிக்கல. எவ்வளவுதான் ஷார்ட் டெம்பரா இருக்கட்டும், எவ்வளவுதான் சோம்பேறியா இருக்கட்டும், அவன் எவ்வளவுதான் மோசமா இருக்கட்டும், கம்பேட்டபிளா இருக்கட்டும், ஒரு தடவை நீ திருமணம்னு பண்ணிட்டீன்னா அவனை விட்டு வாழ்க்கையெல்லாம் அவனோடு நீ இருக்கணும். என்னத்தான் இருக்கட்டும் அவனோடு தான் நீ இருக்கணும், அவன் என்னதான் குணம் இருக்கட்டும் அவன் வாழ்க்கையெல்லாம் அவனோடு இருக்கணும். அதான் அவருடைய ரூல், புரியுதுங்களா? அது பர்மனன்ட், நிரந்தரமான, மரணம் பிரிக்கிற அளவுக்கு பிரிய முடியாத பந்தம். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே எக்ஸப்ஷன் வேசித்தனம். அது வேசித்தனம் ஏன் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அந்த புனிதமான பந்தத்தை கெடுத்தோம்னா, அனுபவத்துல கெடுத்துட்ட, லீகலாவும் நான் அனுமதி தரேன், நீ அதை கட் பண்ணிடு இல்லைங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருச்சு. எப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனைவியோடு இன்னொரு பெண்ணோடு இணையறானோ, இந்த ஒரே மாம்ச பந்தம் கட் ஆயிருச்சு, அதனால பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஆகவே இதான் அந்த டீச்சிங் இல்லைங்களா? தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தனியா வந்து கேட்கலாம். பயன்பாடுக்கு நான் சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மனசுல நம்ம எல்லோரும் டைவர்ஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவர் டைவர்ஸ ஒரு கட்டளையாக கொடுக்கவே இல்லை இல்லைங்களா? ஒரிஜினல் டிசைன்ல இல்ல, இயற்கைக்கு விரோதமானது. ஆனா மனுஷ பலவீனத்துக்காக அவர் கொடுத்த ஒரு பெர்மிஷன் தான் பார்க்கணும், ஒரு கன்செஷன் வாங்க, கட்டளையவே இல்லை, பெர்மிஷன். ஒரிஜினல் பிளான்ல அது இல்லாததுனால டைவர்ஸ் பாவத்தின் விளைவாக வந்தது. விளைவாக வந்ததுனால நம்ம எல்லோரும் கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் டைவர்ஸ் வெறுக்கணும் இல்லைங்களா, டைவர்ஸ் வெறுக்கணும். அதுக்கு ஒரே எக்ஸப்ஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, வேசித்தனம். இப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க, அவர் பெர்மிட் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான். நம்ம ஒருவேளை ஆனா பெர்மிட் பண்ணிட்டாருன்றதுக்காக அது அதுவும் பெர்மிட் தான் பண்ணிருக்கிறார், அதுவும் கட்டளை இல்ல. வேசித்தன முகாந்திரத்துக்கு நீ பண்ணலாம், பெர்மிஷன், அது கட்டளை இல்ல. இந்த மாதிரி ஒருவேளை திருமணத்தில் இப்படி பிரச்சனை வந்துட்டவங்க, இப்படி ஒரு உறவுல பிரச்சனை வந்துட்டவங்க, உடனே என்ன பைபிள்ல சொல்லியாச்சு, டைவர்ஸ் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு நம்ம நிக்க கூடாது இல்லைங்களா. ஏன் பல விசுவாசிகள் வந்து இந்த மாதிரி பாவத்தில், அதனால நான் குறைவுபடுத்தல, இந்த மாதிரி பாவத்தில் விழுந்தவங்க அவங்க மனம் திரும்பி ஒழுங்காகி பிள்ளைங்களை பார்த்து குடும்பத்தை பார்த்து அவங்க ஒழுங்கா ஆனதுனால அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் இல்லைங்களா. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும், மனம் திரும்புதல் இருக்கா, அவங்க வாழ்க்கை மாறி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சரியான கேஸ் டு கேஸ் பேஸ் முடிவெடுக்கணும். இது ஒரு கட்டளையா நம்ம திருப்பியும் எடுத்துக்க கூடாது இல்லைங்களா. அது சொல்லிட்டாரு அதனால நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு எடுத்துக்க கூடாது, அது மனசுல வச்சுக்கணும். அது ஒரு பெர்மிஷன், நீ பண்ணலாம் இல்லைங்களா. இது ஒரு காரணம் தான், ஆனா நீ பண்ணலாம், அது உனக்கு விட்டது இல்லைங்களா. அதை நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவதாக நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே எக்ஸப்ஷன் தான், ஒரே எக்ஸப்ஷன், வேற எந்த காரணமும் பைபிள் அலோ பண்ணல. ஒன்னு கொரிந்தியர் ஆறுல ஒரு காரணம் இருக்கு, அவன் அவிவிசுவ திருமணம் பண்ணும்போது நீங்க ரெண்டு பேரும் அவிவிசுவாசியா இருந்தீங்க, ஆனா திருமணம் பண்ண பிறகு நீ விசுவாசியாயிட்ட, அவன் அவிவிசுவாசியா இருந்து உன்னை விட்டு கம்ப்ளீட்டா விட்டு போகணும்னா விட்டு போகட்டும், அது ஒரு காரணம் தான், அது ஒரு எக்ஸப்ஷன் காரணம். அதை விட்ட உடனே பைபிள்ல டைவர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே காரணம் என்ன, வேசித்தனம் மாத்திரம் தான். இது உண்மையா இருந்தா பாருங்களேன், இது உண்மையா இருந்தா திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க எப்படி யோசிக்கணும் திருமணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. இது உண்மையா இருந்தா ஒரு காரணம் தான், அவன் எனக்கு பிடிக்கல, அவன் என்ன கொடுமைப்படுத்துறான், அவன் என்ன அடிக்கிறான், இல்ல குடிக்க குடிய கத்துக்கிட்டான், இல்ல ரொம்ப கோபக்காரன், அவன் அசிங்கம், அது இது, அவன் இவ அவ பிடிக்கல, இதுன்னு எந்த காரணம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கொடுமைக்காரனா எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி நீ மேரேஜ் பண்ணிட்டீன்னா வேசித்தனை விட்டு வேற எந்த காரணமும் டைவர்ஸ் பண்றதுக்கு இல்ல. டைவர்ஸ் காண்டி ஆயிட்டு நீ மத்தவனை திருமணம் பண்ணினா நீ வேசித்தனம் பண்ற, அதான் ஆண்டவருடைய ரூல். இதான் ஆண்டவருடைய ரூலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இத பார்த்து கேட்டாங்க சீசருங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா, பாருங்களேன் மத்தேயு 19:8 இத நல்லா ஆழமா யோசிச்சிருக்கிறாங்க. அவங்க யோசிச்சுட்டு என்ன பதில் சொல்றாங்க, 7 இருந்தே படிங்க.
அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ள சீட்டை கொடுத்து அவை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறனா இருப்பான்.
அந்த கட்டளை அங்கேயே சொல்றார், திருப்பியோ ரிப்பீட் பண்ணி சொல்றார். சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க,
தள்ளிவிடப்பட்டவர்களை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள்.
என்ன சொல்றாங்க அவங்க, அவங்களுக்கு ஷாக், கேட்க முடியாத ஒரு ஷாக். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க, பண்ணி பார்ப்போம், ஒரு வருஷம் பார்ப்போம், செட் ஆகலன்னா தள்ளுதல் சீட்டு இருக்கவே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இது கேட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி என்ன முடிவுக்கு வந்தாங்க, ஒரு புருஷ மனைவிக்கு இப்படித்தான் திருமணம் இருந்தா திருமணம் பண்ணாம இருப்பது நல்லது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால திருமணம் பண்ணாதவர்கள் நீங்க ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி உங்க மனசுல நீங்க யோசிச்சுக்கணும், மேரேஜ்னா நம்ம ஊர்ல மேரேஜ்ன்றது அதனோட சீரியஸ்னஸே ஆளுங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. பாக்குறோம் குதிரை ஓடி போய் ஒரு குழியில உழுவுற மாதிரி வேகமா ஓடி போய் உழுவுறது. இந்த வாலிப காலங்கள்ல நிறைய முட்டாள்தனம், நிறைய முட்டாள்தனம். ஏன்னா சில ஏழை பொண்ணுங்களும் சரி, பணக்கார பொண்ணுங்களும் சரி, ரொம்ப ஆண்களும் சரி, ரொம்ப ஈஸியா போய் உழுந்துடுறாங்க. ரொம்ப யோசிக்கணும் மேரேஜை பத்தி. இப்படி சீசருங்க பாருங்க ஞானமா, இப்படித்தான் விஷயம் இருந்தா திருமணம் பண்ணாம நல்ல ஆளை பார்த்த பண்ணணும், இல்லைன்னா பண்ணாம இருப்பது நலமா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. பாருங்களேன், அவங்க சொல்லி இருக்கிறாங்க நலமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, சில பேரு ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்ல, ஒரு கம்பீரமே இல்ல, ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா யோசிச்சு ரொம்ப சில்லி சிலதெல்லாம் நான் கேள்விப்படுறது. ஒரு ஒரு திருமணம் ஏமா பண்ண அப்படின்னா பாருங்க, எனக்கு அந்த நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, ஜுவல்லரி எல்லாம் கிடைக்குது, ஜுவல்லரி கிடைச்சு என்ன இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நிக்க வச்சு ஒரு ரிசப்ஷன் பண்ணி ஒரு எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு போட்டு எங்களுக்கு மாலை போடுவாங்க, மாலை போட்டு எவ்வளவு நல்லா இருக்கும், சந்தோஷமா பாக்குறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் மத்தவங்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன், நான் நினைச்சு பார்த்திருக்கேன், என்னைக்கு நான் அப்படி போய் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல மனுமனு ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு நான் எப்ப நிக்க போறேன், அந்த ஆசைங்க எனக்கு. அதனாலதான் நான் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம், முதல்ல ரிசப்ஷனும் கல்யாணமும் நடக்கட்டும் எனக்கு ரொம்ப ஆசை, அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கும், அதுக்கப்புறம் மிக்சி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அதுக்காகவா திருமணம், யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அதுக்காகவா, அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்குவேன் திருமணத்தை பத்தின்னு அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னும் வாலிபருங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி, காலேஜ்ல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, இதை கேட்டு கேட்டே நம்ம மனசை வருந்தி பண்ணிடுவாங்க. எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே இல்லைங்க, எவ்வளவோ நாள் ஆச்சு எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே இல்ல. அதனால என்ன ஆகுது, எவனாவது ஒருத்த வந்து நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா போதும், இதுதான் முதல் காதல், என் வாழ்க்கை காதல், அதனால் இவனோடுதான் வாழ்தா வாழ்வேன் இல்ல நான் சாகுவேன்னு யோசிக்கிறதே இல்ல, இவனோட வாழ்க்கையெல்லாம் வாழணும். யோசிச்சு பாக்குறீங்களா, இவனை விட்டு பிரியவே முடியாது, இவன் என்ன இருந்தாலும் இவனோட எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும். அப்படி இருந்தா எவ்வளோ ஞானமானது இந்த விஷயத்தை நம்ம உணர்ச்சிகரமா முடிவு பண்ணாதது. இதுதான் விஷயமா இருந்தா முதலாவது திருமணத்தை பத்தி முடிவு பண்ணும் போது உணர்ச்சியில முடிவு பண்ணவே கூடாது. ஏன், உணர்ச்சியில முடிவு பண்ற எந்த காரியமும் நிலைக்காது, நல்லதில்லை. உணர்ச்சியில உணர்ச்சியில சில நேரங்களில் இன்ஃபாச்சுவேஷன், இன்ஃபாச்சுவேஷன் தெரியுமா உங்களுக்கு, இன்ஃபாச்சுவேஷன் தான் இந்த காதல்ல இந்த இதுல ஆரம்பத்துல ஒருத்தரை பத்தி நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா அவரு அவரையே நினைப்போம், எங்க பார்த்தாலும் அவரே தெரிவார், சினிமா எல்லாம் வர மாதிரி இல்லைங்களா, யார பார்த்தாலும் அவரே தெரிவார், அவரையே நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா கெட்ட இன்ஃபாச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா ஒருத்தனுக்கு மோசமான குணம் இருந்தாலும் அதையும் நமக்கு ரசிக்க தெரியும், அந்த மோசமான குணமும் நல்லா தெரியும் இல்லைங்களா. அதெல்லாம் 3-6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த போதையிலேருந்து வெளியே வர்றது. வெளியே வந்து ஐயோ இது இதைத்தான நிறைய பேர் மேரேஜ் பண்ணவங்களே தான் ரொம்ப பேர் முக்காவாசி டைவர்ஸ். ஏன், இதெல்லாம் பார்த்து தானே விரும்பி கட்டிக்கிட்டேன்னு அம்மா அப்பா கத்துறாங்க. அப்போ எனக்கு பிடிச்சிச்சு, அப்போ எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் தெரியுது அது எவ்வளவு மோசம்னு. அப்போ நல்லா தெரியுற காரியங்கள்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் மோசமா தெரியுது. அதனால திருமணம் இப்படிப்பட்ட காரியமா இருந்தால் முதலாவது ரூல், உணர்ச்சி வசப்பட்டு இன்ஃபாச்சுவேஷன் ஆகி முடிவு பண்ணக்கூடாது இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, திருமணம் இப்படிப்பட்ட காரியமா இருந்தா ஏன் உங்க மனசுல யோசிச்சுக்கணும், திருமணம்ன்றது பெர்மனன்ட், என் வாழ்க்கையெல்லாம் அவன் கூட வாழணும், என்னதான் அவன் பண்ணாலும் அவனை விட்டு நான் போக முடியாது. அதே ஆணுக்கு யோசிச்சு பாருங்க, அவ கூட வாழணும் வாழ்க்கையெல்லாம், வெறும் அவன் முகம் ஒண்டி நல்லா இருந்தா பத்தாது இல்லைங்களா, அவ கேரக்டர் அவ குணம் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா, வாழ்க்கையில அவளை தான் கட்டிக்கிட்டு வாழணும். அவ கோவப்படுறவளா, ஷார்ட் டெம்பரா, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறவரா, மரியாதை கொடுக்கறவங்களா மத்தவங்களுக்கு, அதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கையில வாழணும்ன்ற ஒரு திருமண நியமனம் இருந்துச்சுன்னா முதலாவது என்ன பண்ணணும், உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போதும், எவ்வளவு ஞானமானது உணர்ச்சியில இந்த இது நம்ம முடிவெடுக்க கூடாது இல்லைங்களா. எல்லாம் இப்போ 75% டைவர்ஸ் காரணம் உணர்ச்சியில முடிவு எடுத்துட்டு இன்ஃபாச்சுவேஷன்லயே வாழ்ந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருது இல்லைங்களா. ரொம்ப சிந்திக்கணும் திருமணத்துக்கு, இதுதான் பெர்மனன்ட். அது ரெண்டாவதாக திருமணம் இப்படிப்பட்ட காரியமா இருந்தால் அப்போ அந்த சீசருங்க சொல்ற மாதிரி திருமணமே பண்ணக்கூடாதுன்னு இல்ல, இயேசு அதுக்கு சொல்றார் எல்லாருமே அப்படி இருக்க முடியாதுன்னு, திருமணம் பண்ணலாம் அப்படின்றார். திருமணம் பண்ணா இது முதலாவது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது, ரெண்டாவது திருமணம் பண்ணா வாழ்க்கையெல்லாம் ஒரு காரியத்தை நம்ம எடுக்க போறோம், இது மாறவே மாற போறது இல்லைன்னா அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம எப்படி செய்வோம். யோசிச்சு பாருங்களா, ஒரு தங்க வாங்குறோம், ஒரு வீடை வாங்குறோம், ஒரு லேண்ட வாங்குறோம், லேண்ட் வாங்கினாலும் சரியில்லைனாலும் வித்துடலாம் இல்லைங்களா, ஆனா திருமணத்தை அத்துக்க முடியாது. வாழ்க்கையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட் எல்லாம் வாங்குறோம்னா நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிப்போம், நாலஞ்சு பேர் காரியத்தை பார்ப்போம், கேட்போம், அதெல்லாம் கேட்போம் இல்லைங்களா. ஆகவே திருமணம் இப்படிப்பட்ட காரியம் இருந்தா முதலாவது உணர்ச்சியில முடிவெடுக்க கூடாது, ரெண்டாவது நிறைய பேரை கேட்டுதான் முடிவெடுக்கணும். அம்மா நீ என்ன சொல்றீங்க, அப்பா நீ என்ன சொல்றீங்க, பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பாருங்க எனக்கு பிடிச்சுதான் இருக்குது, எனக்கு பிடிச்சுதான் இருக்குது, ஆனா எனக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காம கூட போயிடும் இல்லைங்களா. என் உணர்ச்சி நாளைக்கு மாறி போயிடும், இந்த காதல் ஓட்டெல்லாம் கொஞ்ச நாள் தான். நீங்க பார்த்து யோசிச்சு நீங்க சொன்னா நான் நேசிச்சு பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அம்மா என்ன சொல்றீங்க, அப்பா என்ன சொல்றீங்க, பாஸ்டர் என்ன சொல்றீங்க, மற்றவங்களெல்லாம் கேட்டு விசாரிச்சு பண்ணணும். நான் சும்மா சொல்லல, நான் இப்படிதான் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இருந்துச்சு கேளுங்களேன். நிறைய பேரை கேட்டேன், பாஸ்ட் சொல்லி இருந்த பாஸ்டர் நீங்க பார்த்து எனக்கு எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும் சரி, என் உயிரே அது மேல இருந்தாலும் சரி, நீங்க ஓகே கிரீன் சிக்னல் காட்டுற வரைக்கும் என் இருதயத்தின் ஓட்டத்தை உடவே மாட்டேன். ஏன், இது வாழ்க்கையெல்லாம் பட வேண்டிய ஒரு காரியம். இதுல காண்டி நான் எவ்வளவு அழுதுருக்கிறேன் தெரியுமா. ஒண்ணு ரூல் வச்சுக்கங்க, திருமணத்துக்கு திருமணத்துல ஈஹீன் சிரிச்சுக்கிட்டே, ரிசப்ஷன்ல ஈஹீன் சிரிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிட்டு யோசிக்காம கல்யாணம் பண்றவங்க வாழ்க்கையெல்லாம் அழுகுறாங்க. திருமணத்துக்கு அழுவு அப்படி வாழ்க்கையெல்லாம் அழுவு கூடாதுன்னா திருமணத்துக்கு முன்னாடி அழுவுங்க ஆண்டவர்கிட்ட. திருமணத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் இருதயம் மோசம், நான் தவறா முடிவு எடுத்துடலாம், நீங்க சித்தம் எல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தயவு செய்து அதை முடிவெடுங்க. திருமணம் இப்படிப்பட்ட காரியம் இருந்தா வாழ்க்கைக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஒருத்த வந்து மாட்டினா, வேற யாருமே எனக்கு அப்படி பேசினதில்லை, வேற யாருமே எனக்கு சொன்னதில்லை, எல்லாரும் கேட்கறாங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு, அப்படியா முடிவெடுக்கிறது. இதுக்கப்புறம் வருவாங்க ஆண்டவர், ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரு, எவ்வளோ பேரை கொண்டு வருவார் இல்லைங்களா, அதிசயமான காரியத்தை கொண்டு வர. நீர் நியமிச்சவன நான் திருமணம் பண்ணுவேன், அது மனசுல இருக்கணும் திருமணம். ஏன்னா மனசுல வச்சுக்கங்க, திருமணம்ன்றது பெர்மனன்ட், சாகிற வரைக்கும் இருக்கும், மாறவே மாறக்கூடாது. ஒரே எக்ஸப்ஷன் தான் அவர் கொடுத்துருக்கிறது, பெர்மனன்ட் காரியம், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது கடைசியாக திருமணம் பண்ணவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. திருமணம் பண்ணவங்களுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். திருமணம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏங்க ஆண்டவர் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு ஒரே மாம்ச உறவை குறித்து, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு? இந்த பாவத்தை ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தா, திருமணத்துக்கு முன்னாடியே திருமணத்துக்கு அப்புறம் செஞ்சிருந்தா, பழைய ஏற்பாடுல என்ன தண்டனை, கல்லெறிஞ்சு உங்களை சாவடிச்சிருக்கணும், உயிரளவே இருந்திருக்க கூடாது, இல்ல டைவர்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்போச்சேன்னு உங்களுக்கு மனசுல இருந்து வருந்துனீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை உங்களை மன்னிக்குது தான் பாக்குறோம் இல்லைங்களா. அதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுல உங்களுடைய வேசித்தனத்துக்காக இவ்வளோ பெரிய பந்தத்தை உடைச்சதுக்கு தண்டனையாக அவர் அதை அனுபவிச்சார். அவர் அதை அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு அவருடைய பெரிய திரளான இறக்கம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த இறக்கத்தை நம்பி நீங்க வாழணும். ஆனா இயேசு என்ன சொன்னாரு, அந்த வேசியத்துல பெண்ணை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தாங்க, கல்லெறிஞ்சு கொல்லலாமா, நாங்க கொல்லணும், இவ்வளோ கொண்டு இருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் பாவம் செய்யாதவங்க கல்லெறிங்கன்னு எல்லாரும் போயிட்டாங்க இல்லைங்களா. அவர் சொல்றது அவ்வளவு ஈஸியா சொல்லல, நான் நீ பண்ணதுக்கெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நீ இது பண்ணத நான் அனுபவிக்க போற சிலுவையில. அதனால அவர் என்ன சொல்றாரு, யோவான் 8:11 அப்படி சொல்லல, 8:11 படிங்க.
அதற்கு அவன், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
தாங்க ஆண்டவருடைய இறக்கம், கொன்னு செத்து நீ நரகத்துக்கு போயிருக்கணும், ஆனா நான் உனக்கு விடுதலை தரேன், உன் பாவத்தை நான் எடுத்து சுமந்துக்கிறேன், இனி போய் நீ பாவம் செய்யாத. அப்படித்தான் நம்ம வாழணும், இதுதான் நம்ம மனம் திரும்புற வாழ்க்கை. ஆண்டவரே நான் வேசித்தனம் செய்து எவ்வளோ பெரிய பந்தத்தை போய் உடைச்சுக்கிட்டேனே, புனிதத்தை போய் உடைச்சுக்கிட்டேனே, நீ எவ்வளோ மதிப்பு கொடுக்குற ஒரு புனிதத்தை கெடுத்துக்கிட்டனே, இனி நான் அப்படி வாழ போறதில்லை ஆண்டவரே. என் மனைவிக்கு உண்மையா, மனைவியை தவிர்த்து வேற யாரையும் மனசுல நினைக்க போறதில்லை, உண்மையான உத்தம இதயத்தோடு உத்தம புருஷனா அவளை நேசிச்சு நான் வாழ போறேன் ஆண்டவரே. நீ எப்படி திருமணம் இருக்கணும்னு விரும்புறீரோ அந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு அமைச்சு தாரும் ஆண்டவரே அப்படின்னு திருந்துறோம், திருந்தணும் இல்லைங்களா. அதான் இனி பாவம் செய்யாத, போ, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்றாரு. இன்னொன்னு, கிறிஸ்தவர்களா, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு, ஏன்னா நித்திய நித்தியமா நித்தியத்தில் அவர் தெரிந்து கொண்ட மக்களும் தன்னுடைய குமாரனும் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரிய முடியாத, திரியேகத்துக்கு இருக்கக்கூடிய பிரிய முடியாத ஒரு இணைப்பு இல்லைங்களா. நான் என் பிதாவிலும் என் பிதா என்னிலும் இருப்பதை நீங்களும் என்னில் இருக்கிற அந்த உன்னதமான இணைப்பு ஐக்கியம் இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு விசுவாசியும் ஒரு இயேசுக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப பயங்கரமான உறவு. யார் தெரியுமா ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவ யார் தெரியுமா, இயேசுவோடு நித்தியமா பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இணைக்கப்பட்டவன் அவன் தான் ஒரு விசுவாசி. எது நம்மளை பிரிக்க முடியும்? பவுல் சொல்றாரு, மரணமானாலும் வியாகுலமானாலும் நரகமானாலும் எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. பிரிய முடியாத நித்திய பந்தத்தில் இயேசுவோடு இணையப்பட்ட அந்த இணைப்புக்கு ஒரு அடையாளமாக இந்த உலகத்தில் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான இணைப்பு புருஷனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு. அது எவ்வளவு புனிதத்தை கொடுக்குது, எவ்வளவு அதை வெளிப்படுத்தும்படிக்கு அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்படிக்கு எனக்கும் என் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு நித்திய உறவு. அதனால்தான் பரலோகத்தை நம்ம போறோம். அந்த புனிதத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு ஏற்படுத்தி இருந்தா அந்த உறவை நம்ம எவ்வளவு தற்காத்துக் கொள்ளணும். அதை கெடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பயங்கரமான தண்டனை கொடுப்பார், பயங்கரமான தண்டனை. ரொம்ப சீரியஸா இருக்கிறார். டைவர்ஸ் பண்ண, டைவர்ஸ் வெறுக்கிற தேவன் டைவர்ஸ் பண்ணுன்றாருன்னா அதை எவ்வளவு பயங்கரமா பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த உறவு கெடுத்தவன் அவங்க கூட என்ன வாழ்றது, அதான் பாக்குறாரு அவர். ரொம்ப பயங்கரமா அதை பாக்குறாரு. ஆகவே எப்படிங்க வாழ்றது, மோசமான இருதயம் இருக்கு. அப்படி ஒரு நல்ல புருஷனாக நல்ல மனைவியாக இயேசு விரும்புற மாதிரி வாழ்றது ஒரே வழிதான். முதல்ல நீங்க இயேசு கிட்ட இணைந்திருக்கிறீங்களான்னு பாக்குறோம். பவுல் சொல்றாரு இல்லீங்களா, எபேசியர் 5ல அவர் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, புருஷன் மனைவி கனவு கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஆவியில் நிறைந்திருங்கள். அதான் சொல்றாரு பாருங்களேன், எபேசியர் 5:18 இதோடு முடிக்கலாம்.
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு
ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து வாழுகிற புருஷன் தான், ஆவியினால் நிறைந்து வாழுகிற மனைவி தான். அடுத்ததாக புருஷர்கள் மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது படி அன்பு கூர்ந்தன் அப்படி ஒரு திருமண வாழ்க்கையை வாழ முடியும். முதலாவது நீங்க யோசிக்கிற இயேசுவோடு நான் இணைந்திருக்கிறேன்னா, இணைந்தேன்னா இன்னைக்கு மனம் திரும்பி அவரோடு இணையலாம். இணைந்து ஆவியில் நிறைந்து வாழும்போது தான் ஒரு நல்ல புருஷனாக மனைவியாக நாம் வாழ முடியும். தேவன் நமக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க.